இப்பொழுதும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான வாக்கு தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த வருடத்தின் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் ஆசீர்வாத வார்த்தைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது இந்த வருஷத்தின் வாக்கு தத்த வசனம் 2 கொரிந்தியர் 5:14 ஒருவர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாயிருக்கிறான்.
பழையவைகள் ஒழிந்து போயின.
எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவருடைய வாழ்க்கையில் பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், பாவத்தின் காரியங்கள் எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட பிறகு ஆண்டவர் நம்மை படிப்படியாக ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் நம்மை தம்முடைய சாயலாக மாற்றுகிறார். பழைய காரியங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், ஜென்ம சுபாவங்கள், வேண்டாதவைகள், அவைகளையெல்லாம் ஆண்டவர் ஒழித்துக் கொண்டே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழிக்கிறார். ஒழிக்கிறது மாத்திரமல்ல, அந்த இடத்தில் புதிய காரியங்களை கர்த்தர் கொண்டு வந்து நிரப்புகிறார். தம்முடைய தெய்வீக காரியங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், தெய்வீக சுபாவங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறைத்து நம்மை தேவ சாயலாக உருவாக்கி பரலோகத்திற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளிலும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இந்த புதிய காரியங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளிலும் புதிய காரியங்கள் நமக்கு சம்பவிக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் பழையவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் ஒவ்வொரு மாதத்திலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுதும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் நாம் இன்னொரு காரியத்தை கவனிக்கப் போகிறோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கிடைக்கிறது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:32 வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:32
ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை இங்கே முக்கியமாய் முன்வைக்கிறார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுல என்ன ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிங்க நினைக்கலாம். இருக்குது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, இதுதான் நம்ம கவனிக்கணும். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, பிதாவாகிய தேவன் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். ஒரே நாளில் நம்மளுடைய பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு மன்னிப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மன்னிப்பு என்பது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பது. அதை எப்படி கொடுக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னிக்கிறார். அப்படின்னா இந்த மன்னிப்பு என்கிற கான்செப்ட் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு வெளியில கிடையாது. கிறிஸ்துவுக்கு வெளியில மன்னிப்பு என்பது கிடையாது, அது கிறிஸ்துவுக்குள் மாத்திரம்தான் உண்டு. நம்முடைய ஆண்டவரை நீங்கள் வேதம் முழுவதும் கவனித்து பார்த்தால் அவருடைய செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். நியாயப்பிரமாண காலத்திலே ஆண்டவருடைய செயல்பாடு வித்தியாசமா இருக்கும். அதே ஆண்டவருடைய காரியம் புதிய ஏற்பாட்டு காலத்திற்குள் நீங்கள் வந்துவிட்ட பிறகு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகில் இருந்தே பார்த்தீங்கன்னா அவருடைய காரியங்கள் வித்தியாசமாயிருக்கும். பழைய ஏற்பாடு சொல்லுகிறது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுங்கிறாரு. மன்னிப்பு கிடையாது. ஒருவன் ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு பதில் செய்து விடுவதற்கு வேதம் அனுமதி கொடுக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது ஆண்டவருடைய காரியம் வித்தியாசமாயிருக்கிறது. ஆண்டவர் மன்னிப்பை முன்வைக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் மன்னிப்பை முன்வைக்கிறார். அவன் செய்கிற தவறுகள் ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் யாராயிருந்தாலும் மன்னிப்பு என்கிற ஒரு முக்கியமான காரியத்தை கிறிஸ்துவுக்குள் தேவன் செய்கிறார். இந்த மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் அடித்தளமே அதுதான். நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படை விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா மன்னிப்பு. இந்த மன்னிப்புன்றத மாத்திரம் ஆண்டவர் நிறுத்திக் கொள்வார். ஆனால் அந்த நிமிஷத்திலே நம்ம நிர்மூலமாயிடுவோம். தெரியும், இந்த மன்னிப்புன்ற கான்செப்ட் ஆண்டவர் நிறுத்திட்டார். அவ்வளவுதான், யாருமே நிக்க முடியாது, யாருமே நிலை நிக்க முடியாது. இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல, சபைக்குள் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு நான் இதுக்கு பிறகு உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் ஸ்டாப் பண்ணிட்டார்னா அவ்வளவுதான், அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், நிலைக்க முடியாது. ஆண்டவருடைய விசேஷ காரியம் இந்த புதிய பாட்டில் கிறிஸ்துவுக்குள் என்னன்னா மன்னிப்பது. இந்த மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் செய்கிறார், ஒவ்வொரு காலத்திலும் நமக்கு செய்கிறார். அதுதான் நம்மை இந்த உலகத்திலே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம நிர்மூலமாகாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மன்னிப்பு என்று இங்கே சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல அப்படிங்கிற, கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிக்கிறதுல ஒரு விதம் இருக்குது. கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிப்பது, கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிக்கிறது என்பது ஒரு விசேஷமான ஒரு காரியம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் அவர் இரட்சகராய் வெளிப்படாத காலத்திலே மன்னிப்பு என்பது முடியாத விஷயம். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுது யாத்திராக 32 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசையை சீனாய் மலைக்கு அழைச்சிட்டார். சீனாய் மலையிலே அவன் போய்விட்டான். கர்த்தருடைய பிரமாணங்களுக்காக அவன் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறான். நாட்கள் கடந்து போகிறது. இங்கே பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மை எகிப்திலிருந்து அழைத்து வந்த மோசேக்கு என்ன நடந்ததோ, என்ன சம்பவித்ததோ என்று சொல்லி அவர்கள் புரியாமல் தவிக்கிறார்கள். கடைசியில் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இந்த மோசே கண்டிப்பா மரித்திருப்பார். போகும்போது ஏதோ உணவு கொண்டு போல, தண்ணி கொண்டு போல, வெறும் கையா தான் போனார். நாட்கள் போயிட்டே இருக்குது, இன்னும் அவர் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆரோன் இடத்துல வந்து கேட்கிறாங்க. ஆரோனும் ஜனங்களிடத்தில் நகைகளை வாங்கி ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து விக்கிரக ஆராதனைக்கு வழி நடத்தி விடுகிறான். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மோசே தங்க சொல்றார், நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்கள் உங்களை கெடுத்துக் கொண்டார்கள், போன் அவன் அனுப்பி வச்சார். இங்க வந்து பார்க்கிறான், ஜனங்கள் விக்கிரக ஆராதனை மறுபடியும், எகிப்தின் ஆராதனை மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் மோசே கோபத்தோடு கற்பலைகளை தூக்கி எடிந்து விடுகிறான். ஆண்டவரும் ஜனங்கள் மேல் கடுங்கோபமா இருக்கிறார். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றார், என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. அவள் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உடனே நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். கர்த்தர் இந்த சூழ்நிலையில் அந்த ஜனங்களை அழிக்க தான் நினைச்சாரே தவிர மன்னிக்கிறதுக்கு அவர் நினைக்கல. மோசே கெஞ்சறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீ எகிப்திலிருந்து நீ கொண்டு வந்தீரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினீரே, அதெல்லாம் நினைத்து பாரு ஆண்டவரே, அதெல்லாம் கெஞ்சியும் ஆண்டவர் அவங்க மேல கோபமா இருக்கிறார். கடைசியிலே மோசே தன் ஜீவனையே பணைய வைக்கிறான். இந்த ஜனங்களின் பாவங்களுக்கு இவர்களை மன்னிப்பீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீ எழுதின புஸ்தகத்தில் இருந்த என் பெயரை கிறுக்கி போடும், அவ்வளவு மன்றாடுறான். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர்
தண்டனை கொடுக்காமல் இருக்க அவரால் முடியல. கர்த்தர் கேட்கிறார், உன் பட்சத்தில் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று மோசை கேட்க வைக்கிறார். மோசை கேட்கிறான், லேவி கோத்திரம் மட்டும் அது நிற்குது, மற்றவங்க எல்லாம் கர்த்தர் பட்சத்தில் மோசை பட்சத்தில் நிற்கல. மோசை சொல்றான், நீங்களே போய் ஜனங்களை வெட்டுங்க என்றான். 3000 பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள் அந்த இடத்துல.
பழைய ஏற்பாட்டில் எந்த இடத்திலெல்லாம் பாவம் வந்ததோ, எந்த இடத்திலே முறுமுறுப்பு வந்ததோ, அந்த இடத்திலெல்லாம் ஜனங்கள் மொத்த மொத்தமாய் செத்தார்கள். ஒரு முறுமுறுக்கிற இடம் வருகிறது, 24,000 பேர் சாகிறாங்க. ஒவ்வொரு இடத்திலையும் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் செத்தாங்க. மன்னிப்பு இல்லை. உடனடியாக ஆண்டவர் அவங்களுக்கு ஆக்ஷன் எடுத்தார். உடனுக்குடன் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் செத்து விழுந்தார்கள். வாதை வந்தது. கர்த்தருடைய சமூகத்தின் அக்கினி புறப்பட்டு ஜனங்களை பட்சித்தது. பயங்கரமான நியாய தீர்ப்புகள் எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்தவுடனே கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய மன்னிப்பு என்பது வித்தியாசமாய் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய மன்னிப்பு, அது எப்படிப்பட்டது? ஒரே வசனத்தில் உங்களுக்கு நான் அதற்கு விளக்கம் கொடுக்கிறேன். எபிரேயருக்கு எழுதுற நிருபம் 8:12. எபிரேயருக்கு எழுதுற நிருபம் 8:12.
ஏனெனில்
நான் அவர்கள் அநியாயங்களை
கிருபையாய் மன்னித்து
அவர்கள் பாவங்களையும்
அக்கிரமங்களையும்
இனி நினையாமல் இருப்பேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
இதுதான் கிறிஸ்துவுக்குள் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மன்னிக்கும் விதம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய மன்னிப்பு என்பது மனுஷ ஞானத்திற்கு அப்பாற்பட்டது, மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக நான் மன்னிக்கிறேன், அவர்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் இனி நான் நினையாமல் இருப்பேன். இதுதான் தெய்வீக மன்னிப்பு. இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் மன்னிக்க அவன் நினைக்கும் பொழுது சொல்றான், அவன் செஞ்சதை வேணா நான் மன்னிச்சிடலாம், ஆனா ஒருபோதும் என்னால் அதை மறக்க முடியாதுனோ, மன்னிச்சிருவேன் ஆனா மறக்க முடியாது என்னால், அப்படின்னு வாழ்நாள் என்னைக்கு அதை என்னால் மறக்க முடியாதுனோ. இதுதான் இன்றைக்கு சாதாரணமாக மனுஷனுடைய நிலைமை. மன்னிக்கலாம் ஆனா மறக்கிறது கஷ்டம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய காரியம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னிப்பது என்பது அப்பாற்பட்ட விஷயம், மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னிக்கிறேன். அதுவாங்க கிருபை, கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினையாமல் இருப்பேன். மன்னிச்சு மறந்துறங்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறு செய்துவிட்ட பிறகு ஆண்டவரை நோக்கி உண்மையாக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு அதற்காக நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அதோடு அதை அப்படியே மறந்துறார். அதை மனசுல வச்சுட்டு நீ நேற்று இப்படி பண்ண இல்ல அதனால இன்னைக்கு ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படி சொல்ல மாட்டேன், நீ இதுவரைக்கும் இப்படிதான் இருந்த அதனால நீ ரொம்ப நாள் அவஸ்தப்படு சொல்ல மாட்டேன். அவருடைய கடந்த காலத்தில் அவன் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் பாவம் செஞ்சிருந்தாலும் உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்திலே அறிக்கையிடும் பொழுது மன்னிக்கிறார், மறந்து விடுகிறார். அந்த மன்னிப்பும் மறப்பும் ரெண்டு சேர்றதுனாலதான் இன்னைக்கு நம்ம சர்வைவ் ஆகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் தங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறது என்றால் அதுக்கு காரணம் அதுதான், மன்னிக்கிறார் மறக்கிறார். இந்த மன்னிப்பும் மறப்பும் பெரிய விஷயம். இந்த மன்னிப்பு தான் நம்மை ஆசீர்வாதமாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது அப்படின்னா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எல்லா பிளஸிங்க்கும் இதுதான் அடித்தளமானதே. இதுதான் இதை மட்டும் ஆண்டவர் நிறுத்திட்டார்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது மட்டுமல்ல, எக்கச்சக்கமான பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்துடும். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே இந்த மன்னிப்பு என்கிற கான்செப்ட்ல தான் அவர் கொண்டு வந்தார். மன்னித்தார், ஒவ்வொருத்தரையும் மன்னித்துக் கொண்டு வந்தார். அவர் பிரசங்கிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படி பிரசங்கிக்க ஆரம்பித்தார். சீஷர்களுக்கும் பிரசங்கிக்க கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழுந்த பின்பு மனுஷனுடைய பாவங்களை சுமந்து பரிகாரம் அவர் நிறைவேற்றிவிட்ட பிறகு அப்புறம் ஒரு பிரசங்க குறிப்பு கொடுக்கிறார். அதுதான் ரொம்ப அருமையான பிரசங்க குறிப்பு. வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:47 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:47.
அன்றியும்
மனம் திரும்புதலும்
பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
சகல தேசத்தாருக்கும்
அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
இங்கே சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பிரீச்சிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கிறாரு பாருங்க. வெறும் மனம் திரும்புதலை மட்டும் பேசாதீங்க, பாவ மன்னிப்பை குறித்து ஜனங்களுக்கு சொல்லுங்கள். பாவ மன்னிப்பை சொல்லுங்க. இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற பிரசங்க குறிப்பு இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இது எவ்வளவு முக்கியமானது என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இது பிரசங்கிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அறிந்து அதை தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் பொழுதுதான் இந்த உலகத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பரலோக ராஜ்யத்திற்குள்ளும் அவர்கள் வந்து சேருவார்கள். இந்த ரெண்டு காரியத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அல்லது அறியாமல் போய்விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த ஆத்மா பரலோகம் வர்றது ரொம்ப கஷ்டம். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. மனம் திரும்புதல் என்பது வேறு, பாவ மன்னிப்பு என்பது வேறு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு எல்லாம் ஒண்ணு நினைக்கிறாங்க. நீ மனம் திரும்பிட்டியா, அப்படி ரட்சிக்கப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்க. தவறு. மனம் திரும்பினவன் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. நீ மனம் திரும்பிட்டியா, ரட்சிக்கப்பட்டன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல, அது தப்பது. மனம் திரும்பினவன் எல்லாமே ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. பாவ மன்னிப்பு என்கிற ஒரு அனுபவத்தை உடையவன் தான் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவன். மனம் திரும்புதல் என்பது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதை தொடர்ந்து வர வேண்டிய அடுத்த கட்டம் காரியம் என்னவென்றால் பாவ மன்னிப்பு. மனம் திரும்பாத ஒருவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. புரியுதுல? மனம் திரும்புதல் என்பது முதல்ல ஏற்படணும், அதை தொடர்ந்து பாவ மன்னிப்பு என்கிற அனுபவம் வரணும். இந்த ரெண்டும் நடக்கும்பொழுதுதான் ரட்சிப்பு என்கிற ஒரு நிலைமைக்குள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வரும். ஆகையினாலே இந்த மனம் திரும்புதல் என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த போக்கில் போய்கொண்டிருக்கிற ஒரு காரியம். இந்த காரியங்கள் வந்து இதை ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல நேரத்தில் பல தவறான காரியங்களை செய்கிறோம். சிலதை தெரியாம செய்யறோம், பல விஷயங்களை தெரிந்தே செய்யறோம். அந்த தவறான காரியம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த தவறான காரியம் என்று தெரிந்த பிறகும் கர்த்தர் நம்மை உணர்த்தும் பொழுதும், வேதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுதும், சபையிலே நம்மோடு கூட கர்த்தர் அதை உணர்த்தும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்பது ஏதோ ஒரு நாள், என்னைக்கோ ஒரு நாள், 10 வருஷத்துக்கு நான் மனம் திரும்பிட்டேன், இல்ல. அனுதினமும் நாம் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. என்றைக்கு நம்முடைய தவறுகள் அந்தந்த நாளிலே சுட்டி காட்டப்படும் பொழுதும் அந்தந்த நேரத்தில் மனம் திரும்பணும். இன்றைக்கு என்னுடைய ஒரு புதுசா ஒரு தவறு எனக்கு இன்னைக்கு சுட்டி காட்டப்படுமானால் அந்த தவறை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் இன்னைக்கு நான் மனம் திரும்பணும். இன்றைக்கு நான் விட வேண்டிய ஒரு காரியத்தை எனக்கு கர்த்தர் சொல்வானால் அதை விட வேண்டும் என்று நான் மனம் திரும்பணும். இன்றைக்கு நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு சுட்டி காட்டுவாரானால் அதை செய்யும்படி என் மனதை நான் திருப்பணும். மனம் திரும்புதல் என்ன? மனதை திருப்பணும். இதை நான் செய்யணும், நான் மனதை திருப்பணும். இதை நான் செய்யக்கூடாது, நம்ம மனதை திருப்பணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள், பாவங்கள், ஒருவேளை துணிகரமான பாவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்துகிற விஷயங்கள், சில அவிசுவாசம், சில தேவையற்ற காரியங்கள், சில வேண்டாத விஷயங்கள், வேண்டாத பேச்சு, வேண்டாத சிந்தனை, வேண்டாத நடக்கை, வேண்டாத ஒரு காரியம், ஏதோ ஒன்று விட வேண்டி இருக்கும்.
ஆண்டவர் அதை அந்தந்த நேரத்தில் உணர்த்துவார். அதை உணர்த்தும் பொழுது முதலாவது நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியம், மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், இது நான் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நான் இருக்கக்கூடாது. இந்த மனம் திரும்புதல் இல்லைன்னா அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மனம் திரும்புதல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப ஆபத்து. நிறைய பேருக்கு இந்த மனம் திரும்புதலை பத்தி தெரியறதில்ல. மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். ஜெபிங்கன்னா ஜெபிக்கும்படி மனதை திருப்பணும். வேதத்தை வாசிங்க அப்படின்னா வேதத்தை வாசிக்கும்படி மனதை திருப்பணும். இந்த காரியத்தை செய்யாதீங்கன்னா அதை செய்யாதபடி மனதை திருப்பணும். சர்ச்சுக்கு டைம்க்கு வாங்கன்னா டைம்க்கு வர்றதுக்கு மனதை திருப்பணும். மனம் திரும்புதல், மனம் திரும்பணும். ஒவ்வொரு சின்ன விஷயத்தை நம்முடைய தவறு சுட்டி காட்டப்படும் பொழுது மனம் திரும்பணும். மனம் திரும்பி அந்த காரியம், ஏற்கனவே நம்ம செஞ்ச அந்த தப்பான காரியம் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் என்பதை அடுத்து உணரணும். வந்து நமக்குள்ள வர என்ன சேஞ்ச் பண்ணணும். இரண்டாவது, அந்த காரியம் மனுஷனுக்கு முன்பாக அல்ல, முதலாவது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம் என்பதை முதல்ல நம்ம புரியணும். புரிந்து கர்த்தரிடத்தில், ஆண்டவரே எனக்கு மன்னியும், தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணும். இந்த காரியம் நான் தப்பு செஞ்சிட்டப்பா, என்ன மன்னி, மன்னிப்பு கேட்கணும். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை மன்னிக்கும் போதுதான் அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே ரிலேஷன் சரியா மெயின்டைன் ஆக முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் என்னன்னு தெரியறதில்லை. தேவ பிரசன்னம்ன்றதுக்கும் பேசிக்கே தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலருக்கு அந்த தேவ பிரசன்னம் தெரிஞ்சாலும் அதை அனுபவிக்கிறது, என்னைக்கோ ஒரு நாள் தேவ பிரசன்னம் வருது, அப்புறம் தேவ பிரசன்னமே இல்லாம இருக்கு. இதெல்லாம் ஏன் தெரியுமா? இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் என்னமோ இது யாருக்கோ நடக்கிற விஷயம், இல்ல இல்ல. இதை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்ல நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் தேவ பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து அனுபவிக்க வைக்கும். அந்த ரிலேஷன் கொஞ்சம் பாதிச்சதுன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை உணர முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை உணர முடியாம போகும்போதுதான் ஒரு சின்ன விஷயத்துல உங்களுக்கு பயம் வரும், ஒரு கலக்கம் வரும், குழப்பம் வரும், நடுக்க வரும், தகைப்பீங்க, ஒரு முடிவெடுக்க முடியாம குழம்புவீங்க. பல விஷயங்கள் இதெல்லாமே எப்ப சூழ்ந்து கொள்ளுனா ஆண்டவரோடு இருக்கிற அந்த க்ளோஸ்னஸ் இல்லாத போது. ஏன் அந்த க்ளோஸ்னஸ் இல்லைன்னா, நமக்கு பல காரியங்களிலே இன்னும் நாம் மனம் திரும்பாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லி எத்தனையோ தடவை சொல்லியும் மனம் திரும்பாமல் இருக்கிறோம், எத்தனையோ தடவை உணர்த்தியும் அதை அறிக்கையிட்டு நம்மை சரிப்படுத்தாமல் இருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெறாமல் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு இடைவெளி. அந்த இடைவெளி தான் நமக்கு இப்படி பலவிதமான பயம், குழப்பம், கலக்கம், இப்படி பலவிதமான சிம்டம்ஸ் நமக்கு காட்டுது. புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மை பயத்தோடு வாழ வைக்க விரும்பல, ஆண்டவர் நம்மை குழப்பத்தோடு வாழ வைக்க விரும்பல, கவலையோடு வாழ வைக்க விரும்பல. இப்ப பாருங்க ஒரு சின்ன உதாரணம், இயேசு கிறிஸ்து மார்த்தாள் வீட்டுக்கு வர்றார். மார்த்தாள் அவரை அழைக்கிறார், வந்துட்டார். அவருக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் மார்த்தாள் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். மரியாளோ அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இதை நீங்க லூக்கா 10 38-42 வரைக்கும் படிச்சீங்கன்னா அந்த சம்பவம் இருக்கு. அப்பொழுது இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தவர் அங்கே மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்த உடனே அவளுக்கு வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார், நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை பேசுறார். ஆனால் மார்த்தாள் அதை பார்த்து அவளுக்கு இரிட்டேட் ஆகிட்டே இருக்கிறார். நம்ம தனியா உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமே, அவளுக்கு இரிட்டேட் ஆகிட்டே இருக்குது. உடனே பொறுத்து பார்த்து கடைசியில் பொறுமை இழந்து கர்த்தரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றார், ஆண்டவரே நான் தனியே இங்கே வேலை செய்து கஷ்டப்படுகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, உமக்கு அக்கறை இல்லையா, அவளை எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்கச்சியை குறித்து ஆண்டவரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றார். உடனே இயேசு கிறிஸ்து அவர் என்ன ஸ்டாண்ட் அடிக்கிறாரு பாருங்க. மார்த்தாள் செஞ்சது நல்ல விஷயம்தான், ஆனா அவருடைய ஸ்டாண்ட் என்ன? அவர் பார்க்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவருடைய ஸ்டாண்ட் வேறையா இருந்துச்சு. மரியாள் பக்கம் நின்னார், அவ ஒரு வேலையும் செய்யல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறா, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கா. ஆனா ஆண்டவருடைய சப்போர்ட் யாருக்கு இருந்துச்சு? மரியாளுக்கு இருந்துச்சு.
மார்த்தாள் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டார், சமையல் பண்ணா, எல்லாம் பண்ணா, ஆனா அவளுக்கு அவருடைய சப்போர்ட் கிடைக்கல. ரெண்டு பேரை பத்தி ஆண்டவர் ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறாரு. மரியாள் கிட்ட நிறைய இருக்குது, ஆனா மார்த்தாட்ட ஒண்ணுதான் இருக்குது. மரியாள் நிறைய குவாண்டிட்டி நிறைய வச்சிருக்கிறார், இவட்ட குவாண்டிட்டி பார்த்தா இவட்ட ஒண்ணுதான் இருக்குது, அவட்ட நிறைய இருக்குது. ஆனா நிறைய இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆனது நிறைய இருக்குது, வேண்டாதது நிறைய இருக்குது. இவகிட்ட வேண்டியது ஒண்ணு மட்டும்தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றது அதான், நீ அநேக காரியத்தை வச்சிட்டு இருக்க, என்னது கவலை, ஏகப்பட்ட கவலை வச்சிட்டு இருக்க, அநேகம் இருக்குது, ஆனா எல்லாமே வேண்டாதது. ஆனா இவகிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, என்னது, என்னுடைய பாதத்தில் அமருகிற ஒரு அனுபவம். அப்ப ஆண்டவருடைய பாதத்தில் அமருகிறவன் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஆண்டவருடைய பாதத்தில் அமராமல் இருந்தால் ஏகப்பட்ட கவலை உங்களை வந்து பிடிச்சிக்கும். இதுதான் ரிசல்ட். இந்த ஃபெலோஷிப், ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம், அதான் ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இந்த மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கை கரெக்ட் பண்றது. நம்மளை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கொண்டு வரும் பொழுதுதான் நீங்கள் ஒரு கவலை இல்லாமல் நிம்மதியோடு சந்தோஷமாய் கான்பிடென்டா உங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். இல்லாத பட்சத்தில் தேவையற்ற பயம், குழப்பம், கலக்கம், திகில் எல்லாமே உங்களை பிடித்துக் கொள்ளும். இந்த மனம் திரும்புதல் என்பது டெய்லி நம்ம லைஃப்ல இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்கள், எத்தனையோ விஷயங்கள் நம்ம மனம் திரும்பணும். தினமும் நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார், தினமும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அந்தந்த நேரத்தில் மனம் திரும்பணும். நான் ரட்சிக்கப்பட்ட, நான் ஒரு பெரிய ஆளு என்று சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் நம்ம தெரிந்தவங்க ரட்சிக்கப்படாதவங்களை அற்பமாய் நினைத்துக் கொண்டு நான் ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜெயின்ட் நம்ம நிற்க கூடாது. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்பணும், அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். மனம் திரும்பதலும் பாவ மன்னிப்பு, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பதலையும் பாவ மன்னிப்பையும் எருசலேமில் இருந்து ஆரம்பிச்சு சகல ஜாதிகளுக்கும் முழு உலகத்திற்கு அது சொல்லப்பட வேணுங்கிறார். ரட்சிக்கப்பட்ட பின்பும் இது நம்முடைய வாழ்க்கையின் அனுதின அனுபவமாக இருக்க வேண்டும். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். மனம் திரும்புகிற எவனையும், பாவ அறிக்கை செய்கிற எவனையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். இதுதான் நமக்கு இருக்கிற நல்ல குட் நியூஸ், நற்செய்தி. உண்மையாய் மனம் திரும்புகிற யாராய் இருந்தாலும், தன் வாழ்க்கையில் அதற்காய் மனஸ்தாபப்பட்டு பாவரிக்கை பண்ணுகிற எவனாய் இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஏன்னா அங்கதான் பிளஸிங்கே இருக்கிறது. இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவா கொஞ்சம் பைபிளை யோசிக்கிறவங்களுக்கு ஒரு தாட் வரும், ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறாரா, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் யாருக்குமே நியாய தீர்ப்பு கொடுக்கலையா அப்படின்னு கொஞ்சம் பிப்ளிக்கலா யோசிக்கிறாங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம், உங்களுக்கு கேள்வி வரும். புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்பீராள், இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். பைபிள் ஒரு சைடு நான் பிரசங்கத்தை பார்த்துட்டு இன்னொரு சைடுல நீங்க நாளைக்கு குழம்பி நிற்க கூடாது. அனனியா சப்பீராள் இல்லையா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தால் இங்கே அனனியா சப்பீராள் என்று ஒரு கணவன் மனைவி புதிய ஏற்பாட்டு சபையிலே இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தம்பதிகள் அன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை, முதல் சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எல்லாரும் ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க. பெற்ற ரட்சிப்பு, ஆவிக்குரிய சந்தோஷம், அபிஷேகம் வந்த உடனே எல்லாரும் ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க. இனி எதுக்கு ஆண்டவர் சீக்கிரம் வந்துட போறார், எதுக்கு வீடு, எதுக்கு வாசல், எதுக்கு சொத்து, சீக்கிரம் ஆண்டவர் தான் வரப்போறாரு. ஏன்னா அன்னைக்கு அப்போஸ்தல நாட்களில் பிரசங்கி ஆரம்பிச்சுட்டாங்க, இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போறாரு. ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க. இயேசு தான் வரப்போறாரு, எதுக்கு வீடு சொத்து இதெல்லாம், எதுக்கு, எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து சபையில கொடுத்துருவோம், கொடுத்துட்டு இங்கே உட்காந்து எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே சர்ச்சிலே உட்காந்து ஃபுல்லா இங்கே வாழ்க்கை ஓட்டிலாம் நினைச்சிட்டாங்க. வேலைக்கு போக வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், சொத்து சேர்க்க வேண்டாம், ஒண்ணு வேணாம், எல்லாம் இருக்கிறத எல்லாம் வித்து கொண்டு வந்து சபையில கொடுத்துட்டு உட்காந்து டெய்லி சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒர்ஷிப் பண்ணிட்டு அப்படி சபையில உட்காந்துடலாம். இப்படி ஒரு கூட்டம் கூடிடுச்சு. இது ஆண்டவருடைய திட்டம் அல்ல, ஆனால் இவர்களாகவே எடுத்த ஒரு எமோஷனலான ஒரு முடிவு. இப்படி எல்லாருமே கொண்டு வந்து அப்போஸ்தலர்கிட்ட கன்சல்ட் பண்ணல, அப்போஸ்தலர்கள் செய்ய சொல்லல, இவங்களே செஞ்சாங்க ஜனங்களே. இப்படி எல்லாரும் தங்கள் சொத்துக்களை எல்லாம் வித்து வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த அனனியா சப்பீராளும் அதே போல தங்கள் ஆஸ்தியை வித்தாங்க, நிறைய பணம் வந்திருக்கும் நினைக்கிறேன். அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் மனசு உறுத்துச்சு. ஆகையினாலே ஒரு பங்கு தங்க வீட்டில் வைத்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டாங்க வீட்லயே, நம்ம வந்து எதுக்கு ஃபுல்லா கொண்டு போய் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கற மாதிரி நம்ம ஏன் ஃபுல்லா கொண்டு போய் கொடுக்கணும், நம்ம என்ன செய்வோம், நமக்கு கொஞ்சம் வச்சுக்குவோம், கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துருவோம். ஆனா சொல்லும் போது மட்டும் பேதுருவே அப்போஸ்தலரே நாங்க எல்லாத்துக்கும் கொண்டுட்டு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. அதுல முதலாவது கணவன் அனன்யா வராரு, வந்து வச்சு பேதுருவே அப்போஸ்தலரே இதெல்லாம் இவ்வளவுதான் வித்தோம், இந்த பணம் வந்துச்சு அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிற. வச்ச உடனே பேதுரு கேட்கலாம், மூணாவது வசனம், ஐந்தாம் அதிகாரம் மூணாவது வசனம்,
பேதுரு அவனை நோக்கி அனனியாவே,
நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து
பரிசுத்த ஆவியினிடத்தில்
பொய் சொல்லும்படி
சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
அப்ப கொண்டு வச்சுட்டு பொய் சொல்லி இருக்கிறான், சொன்னது என்ன அப்படின்னு கேக்குறான். குழந்தை வித்துட்டு வச்சுட்டு சொல்லியிருக்கிறான், எங்க நிலத்தை இவ்வளவுக்கு வித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லி குழந்தை வைக்கிறான். அப்ப பொய் சொல்லும்படி பேதுரு கேட்கிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நாலாவது வசனம் வாசிக்கலாம், 4-5.
அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று.
இது விற்ற பொழுது இது உன்னுடைய பணமா தான் இருந்துச்சு, நாங்க கொண்டு எல்லா பணத்தையும் கொண்டு குடுன்னு கேட்கல. ஆனால் நீங்க வந்து இதுல ஒரு பார்ட் ஒரு போர்ஷன் வீட்டுல வச்சுட்டோம், மீதி கொண்டு கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தப்பே கிடையாது, சொல்லிருக்கலாம் நீ. ஆனால் வந்து நிலத்தை இவ்வளவுக்கு தான் வித்தோம் சொல்லி ஒரு பொய்ய சொல்லிட்டு வச்ச பாரு, இப்படி சொன்னது என்ன? நீ மனுஷனாகி என்னிடத்துல இல்ல, பரிசுத்த ஆவியினிடத்துல நீ பொய் சொன்ன உடனே நியாய தீர்ப்பு, உடனே அவன் அங்கேயே விழுந்து செத்தே போயிட்டான், மன்னிப்பே கிடைக்கல, செத்துட்டான். 7-ஆவது வசனம்,
ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் மண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது.
உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான்.
உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள்.
செத்துட்டாள். யோசிச்சு பாருங்க இந்த சம்பவத்தை. புருஷன் போனான், வீட்டுக்கு வரல, சபைக்கு போனவன் ஆள காணும், 3 மணி நேரம் ஆச்சு, மனைவி தேடிட்டு வரா. வந்த உடனே பேதுரு அவளை பார்த்து கேட்கிறான், அவளுக்கு நடந்தது தெரியாது, வைஃப் கூட கூட சொல்லல, நேரம் உடனே குடும்பம் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவ வந்து வாசல்ல நிக்கிறான் புருஷனை தேடிட்டு. பேதுரு உடனே கேட்கிறான், நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? பேதுருக்கு தெரியும், ஏற்கனவே கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு. ரெண்டாவது அனனியா விஷயத்துல வந்து அவன் செத்து தான் நடந்துச்சு, பேதுருக்கு தெரியும். ஆனாலும் பேதுரு அவகிட்டையும் கேட்கிறான், நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? ஆம், அவளு பதில் சொல்ற, ஆம், ரொம்ப ஆம், இவ்வளவுதான், இவ்வளவுக்கு தான், டக்குன்னு அவளும் பதில் சொல்றான். உடனே பேதுரு கேட்கிறான், பரிசுத்தாவின் இடத்துல பொய் சொல்வதற்கு நீங்கள் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டது என்ன? கேட்ட உடனே அவளும் பொத்து அங்கே விழுந்து செத்தே போயிட்டான். எவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்பு சபைக்குள் நடக்க காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் மன்னிக்கிறான்னு சொல்றீங்களா? அப்ப இது என்ன நீங்க கேட்கலாம். ஆண்டவர் மன்னிக்கிறான்றீங்களா? அப்ப இது என்ன, இந்த சம்பவத்துக்கு என்ன பதில்? புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் மன்னிக்கிறார், கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த சம்பவத்திற்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே பார்க்கும் பொழுது இவர்கள் தங்கள் ஆஸ்தியை விற்றாங்க,
ஒரு போர்ஷனை தங்களுக்கு வைத்துக்கொண்டு இதை மீதி கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதுல தப்பு இல்லை, ஆனால் வந்து பொய் சொன்னதுதான் தப்பு. இப்ப இந்த இடத்துல வந்து நின்ற பிறகு அவன் பொய் சொல்லிவிட்டு அப்போஸ்தலரே இவ்வளவுக்குதான் விற்றோம் என்று சொல்லி அவன் கொண்டு வந்து வச்சுட்டான். உடனே அவனுக்கு சாவு வரல, அப்படி சொல்லி பொய் சொன்ன உடனே அவனுக்கு மரணம் வரல. நியாயமா மரணம் இப்ப வந்திருக்கணும், பொய் சொன்ன உடனே ஸ்பாட்ல மரணம் வந்திருக்கணும். அவன் பொய்யை சொல்லி அந்த இடத்துல அப்போஸ்தலருடைய பாதத்துல அந்த பணத்தை வைத்துட்டான், அவனுக்கு மரணம் ஒண்ணு நடக்கல. ஆண்டவர் வெயிட் பண்றாரு. அடுத்தது பேதுரு அவனை பார்த்து கேட்கிறான், நீ பொய் சொன்னது என்ன? நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்குதான் வித்தேன்னு சொல்லி நீயும் உன் மனைவியும் ஒண்ணு செய்துட்டு பொய் சொல்றது என்னன்னு கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சிருக்கணும், ஐயோ நான் பாவம் செஞ்சேன் பொய் சொன்னேன், ஸ்பாட்ல மனம் திரும்பி இருக்கணும். அப்போ சொல்றதே உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான், நாங்க வந்து பொய் சொன்னேன், நான் ஒரு போர்ஷன் அங்க ஏமாத்தி வச்சுட்டு நாங்க இங்க வந்து உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். உடனே அவன் பாவ மனம் திரும்பி பாவ அறிக்கை கத்தரிடத்தில் செய்திருப்பான், ஆனால் கிடைச்சிருப்பான். ஆனால் அவன் மனம் திரும்பவே இல்லை, பொய் சொல்லிட்டு நிம்மதி அளிக்கலாம். அடுத்தது பாருங்களுடைய மனைவி வரா. மனைவி வந்த உடனே அவளும் அதே நிலைமையில் தான் வரா. வந்த உடனே அவன் ஸ்பாட்ல சர்ச்சுக்குள்ள விழுந்து வந்த உடனே விழுந்து செத்து போயிருக்கணும், சாகல. பேதுரு அவளிடத்தில் ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்றான், இவ்வளவுக்கு தானா விட்டீர்கள்? இது அவளுக்கு கொடுக்கிற சான்ஸ். அனனியாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். இப்ப சப்பீரா அவளுடைய மனைவி சப்பீரா அவளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தானா விட்டீர்கள்? ஆம், இவ்வளவுக்கு தான். அப்ப பாருங்க அந்த சான்ஸ் வந்த உடனே, ஐயோ நான் வந்து நாங்க ஏமாத்திட்டோம், நாங்க பொய் சொன்னோம் அவ சொல்லிதான், அட்லீஸ்ட் அவளாவது தப்பிச்சிருப்பா. அவளும் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு மனம் திரும்பவே இல்லை, பாவரிக்க பண்ணவே இல்லை, கொடுக்கப்பட்ட சான்ஸ யூஸ் பண்ணிக்கல. உடனே அவளுக்கும் நியாய தீர்ப்பு வந்துச்சு. ஆண்டவர் மன்னிக்கிறார்ல, எந்த விதமான மாற்றம் கிடையாது, சான்ஸ் கொடுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கல. அந்த நேரத்தில் மனம் திரும்பி பாவரிக்கை செய்திருப்பார்களானால் இந்த ரெண்டு மரணமும் சம்பவித்திருக்காது. ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை அவர்கள் தொடர்ந்து மனம் திரும்பாமலேயே அதை நழுவ விட்டு விட்டதனாலதான் அந்த நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர், சந்தேகமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு சான்ஸ் கொடுக்கும் பொழுது, நீங்க மனம் திரும்புறதற்கு, நம்முடைய செய்த தவறுகளை சரிப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறாரு. அந்த சான்ஸ் நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கணும். ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று சொல்லி நீங்க அட்வான்டேஜ் எடுக்க கூடாது. ஆண்டவர் நம்மை மனம் திரும்புறதுக்காக நமக்கு ஒண்ணுக்கு அல்ல, பல ரெண்டு மூணு தடவை சான்ஸ் கொடுக்கிறாரு. திரும்ப தடவை சொல்ற சான்ஸ் கொடுக்கிறாரு. அந்த சான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கர்த்தர் மன்னிச்சுட்டே இருப்பாரு. ஆனால் அந்த சான்ஸ் நீங்க யூஸ் பண்ணாம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஆண்டவர் சொன்னா சொல்லட்டும், நான் இப்படிதான் இருப்பேன்னு நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு மனம் திரும்பாமலும் பாவரிக்கை செய்யாமலும் நாம் இருந்து விடுவோமானால், நம்முடைய செய்த தவறுக்கு நம்ம மனஸ்தாபப்பட தவறி விடுவோமானால் நியாய தீர்ப்பு வரும். டிஃபரன்ஸ் இருக்கு. மன்னிக்கிற ஆண்டவரையும் பார்க்கிறோம், நியாயம் தீர்க்கிற ஆண்டவரையும் பார்க்கிறோம். இது ரெண்டுக்கும் நடுவில் இடைவெளி என்ன தெரியுமா? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் இதுதான், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. மன்னிக்கிற ஆண்டவருக்கும் நியாயம் தீர்க்கிற ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற ஒரு விஷயம், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இந்த விஷயம் தான் நம்மை பாதுகாக்கிறது. நம்முடைய ஆண்டவர் மன்னிக்க தயை உள்ளவர். நம்ம எவ்வளவு கொடிய பாவியா இருந்தாலும் மன்னிக்க தயையுள்ளவர். யாருக்கு? மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்கிறவர்களுக்கு, அவளுக்கு கர்த்தர் அதை செய்வார். பைபிள் அதுக்கு இன்னும் சில உதாரணங்களை காட்டுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:36 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:36
பரிசேயன் ஒருவன்
தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து
பந்தியிருந்தார்.
அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து
ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து
அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து
தன்
தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினால்
போதும். இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலே ஒரு பெரிய பணக்கார மனுஷன் சீமோன் என்கிறவன் தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டார். அப்பொழுது அழையா விருந்தாளியாக அந்த ஊரிலேயே அவள் பேரே போடல, பைபிள்ல பாவியின் தான் பேரே போட்டிருக்கு. பாவியான ஒரு பெண் அழையா விருந்தாளியாக உள்ளே நுழைகிறாள். உள்ளே நுழைந்து அவளை யாரும் உள்ள மாமான்னு கூப்பிடல, இவ ஏன் வந்தான்னு தான் பாக்குறாங்க. அதனால இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் நின்று அழுகிறான். அவளுடைய பாதத்து அருகே உட்கார்ந்து அழுது தன் கண்ணீரினால் அவளுடைய பாதங்கள் எல்லாம் நனைந்து தன் தலைமயிரை எடுத்து அவளுடைய பாதங்களை துடைக்கிறாள். அவளுடைய பாதங்களை முத்தம் செய்கிறாள். அவ்வளவுதோறு ஒரு கன்விக்ட் ஆயிருக்கிறாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவள் என்ன செய்ய, அவளுடைய நிலைமை, தன்னுடைய சூழ்நிலை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலைமையிலுடைய பாவ உணர்வு இருக்கு. அவ என்ன செய்யறான்றது கூட அவளுடைய சிந்தனா சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்தில் போயிட்டு இருக்கிறார். அவள் ஒரு அழையா விருந்தாளியா உள்ள நுழைஞ்சிருக்கிறார். எல்லாரும் அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அவளை பார்த்து முறைக்கிறது கூட அவளுக்கு அது ஒரு பெருசா தெரியல. ஏன்னா அவளுடைய மைண்ட் அந்த லெவல்ல இருக்குது. அடுத்தது பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாதத்த அருகே உட்கார்ந்து அழுன்னு அழுகிறார். கண்ணீர் அவருடைய பாதத்தில் விழுகிறது. இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பின்னால சீமோன் கிட்ட கேட்பாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என் கால்களுக்கு நீ தண்ணி கொடுக்கல அப்படின்பாரு. என் காலை கழுவுறதுக்கு நீ தண்ணி கூட கொடுக்கல. இயேசு கிறிஸ்து அன்னைக்கெல்லாம் பார்க்கும்பொழுது நடந்துதான் போனார். தூசி படிந்த ரோட்ல மண்ணில் நடந்து போனார். அப்ப அவருடைய பாதத்தில் எவ்வளவு தூசி இருந்திருக்கும். உள்ள வரும்போது கால் கழுவல, அவன் தண்ணி கொடுக்கல. அப்ப கால் கழுவாத அதே தூசி படிந்த பாதத்துல தான் இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தூசி படிந்த அந்த பாதத்தை கிட்ட உட்கார்ந்து அழுது கண்ணீர் வடித்து அந்த தூசி படிந்த பாதத்தை முத்தம் செய்யறான். அவளுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அவளுடைய கன்விக்ஷன் லெவல் எந்த அளவுக்கு அவளுக்குள்ள ஒரு பாவ உணர்வு அவளை பிடித்துக் கொண்டிருக்கிறத பாருங்க. தன் பாவத்திற்காக எவ்வளவு மனஸ்தாபப்பட்டான். ஐயோ, நம்ம இதுவரை எவ்வளவு மோசமா வாழ்ந்துட்டோமே, எல்லாரும் நம்மளை பார்த்து பாவி பாவின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே, அதை நினைச்சு அழுகிறா. தன் தலைமையில எடுத்து அவருடைய பாதத்தை துடைக்கிறா. அவள் அவ்வளவு தூரம் தன் பாவத்துக்காய் மனஸ்தாபத்தோடு அந்த இடத்துல அவள் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். இதை பார்த்த அந்த சீமோனும் அவனோடு கூட அந்த விருந்தில வந்து உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாருமே எரிச்சல் அடைந்து, ஏன் இவர் இப்படி எல்லாம் இதை அலோவ் பண்ணிட்டு இருக்கிறார், இவர் உண்மையான தீர்க்கதரிசி தானா அப்படின்னு இயேசு கிறிஸ்து மேலேயே ஒரு கோபம் அவங்களுக்கு வருது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவனை கரெக்ட் பண்றார். அந்த சீமோனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய காரியத்தை சொல்றார். ரெண்டு பேருக்கு கடன் பட்டிருந்தாங்க. இதெல்லாம் படிக்க டைம் இல்லை. இப்பீங்க ரெண்டு பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருவன் அதிகமா கடன் பட்டிருக்கான், ஒருத்தன் கொஞ்சமா கடன் பட்டிருக்கிறான். ரெண்டு பேருக்கும் எஜமான் மன்னிச்சிட்டார். யார் அதிகமா அன்பு கூறுவான்? அதிகம் மன்னிக்கப்பட்டவனே. அவன் கரெக்டா பதில் சொல்றான். சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். 44 வசனத்தில் மட்டும் வாசிக்கலாம்.
திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன் நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை இவளோ
கண்ணீரினால் என் கால்களை நனைத்து
தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள்
துடைத்தாள்.
நீ என்னை முத்தம் செய்யவில்லை.
நீ என்னை முத்தம் செய்யவில்லை.
இவளோ
இவளோ
நான் உட்பிரவேசித்தது முதல்
நான் உட்பிரவேசித்தது முதல்
என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள்.
என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள்.
நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை.
நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை.
இவளோ
இவளோ
என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள்.
என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள்.
ஆதலால்
ஆதலால்
நான் உனக்கு சொல்லுகிறேன்
நான் உனக்கு சொல்லுகிறேன்
இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே.
இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே.
எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ
எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ
அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி
அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி
அவளை நோக்கி
அவளை நோக்கி
உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார்.
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
அப்பொழுது கூட பந்திருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார்
பாவங்களை மன்னிக்க இவன் யார்
என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
அந்த ஸ்திரீயை நோக்கி
அவர் ஸ்திரீயை நோக்கி
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
சமாதானத்தோட போ என்றார்.
சமாதானத்தோட போ என்றார். இங்க பாத்தீங்கன்னா மூணு விஷயம் செயினா நடக்கும். இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். முதலாவது அந்த பெண் தன்னுடைய பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டாள். புரிஞ்சுக்கலாம். பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டாள். அந்த மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் அவள் அழுது அவள் பாதத்திலே கண்ணீர் வடிக்கிறாள். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல அவளுடைய மனஸ்தாபத்தை ஃபர்ஸ்ட் மனஸ்தாபம் பாவத்துக்காய் மனஸ்தாபம். ரெண்டாவது நடக்கிறது என்ன? இவள் உண்மையாகவே தன் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டதுனாலே ஆண்டவர் செய்த காரியம் என்ன? இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. எவன் ஒருவன் தன் பாவத்திற்காய் தன் குறைவுகளுக்காய் உண்மையாக மனஸ்தாபப்படுகிறானோ அது எவ்வளவு கொடியதாயிருந்தாலும் அந்த இடத்தில் மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது மன்னிப்பு கிடைக்கிறது. மன்னிப்பு கிடைச்ச உடனே மூணாவது அதை தொடர்ந்து ஒண்ணு நடக்குது. என்ன தெரியுமா? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இது மூணாவது நடக்குது. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு சீனா நடக்கிற விஷயம். இந்த அன்பு தான் பேசிக். இந்த அன்பு இருந்தா தான் உங்களால ஜெபிக்க முடியும். இந்த அன்பு இருந்தா தான் வேதத்தை வாசிக்க முடியும். இந்த அன்பு இருந்தா தான் சர்ச்சுக்கு தவறாம வர முடியும். இந்த அன்பு இருந்தா தான் கர்த்தரை வாஞ்சியோடு தேட முடியும். இந்த அன்பு இருந்தா தான் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள முடியும். ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் வசனத்தை கை கொள்ளுவார். இந்த அன்பு தான் பேசிக். இந்த அன்பு ஒரு கர்த்தருடைய பிள்ளை உள்ளத்துல எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தன் பாவத்திற்காய் குறைகளுக்காய் மனஸ்தாபப்படுகிற இருதயம் ஃபர்ஸ்ட் பேசிக் அது வரணும். நம்முடைய குறைவை கர்த்தர் சுட்டி காட்டும் பொழுது வேதத்திலேயோ அல்லது பிரசங்கத்திலேயோ ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது முதலாவது அதற்காய் மனஸ்தாபப்படுகிற இருதயம் ஃபர்ஸ்ட் வரணும். அந்த மனஸ்தாபப்படுகிற இருதயத்தை பார்த்துதான் ஆண்டவர் பாவத்தை நமக்கு மன்னிக்கிறார். அது அநேக பாவமாயிருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். அந்த மன்னிக்கப்படும் பொழுதுதான் ஐயோ நான் இவ்வளவு மோசமாயிருந்த என்னையும் இவ்வளவு குறைவோடு இருந்த என்னையும் ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் என்று அன்பு பெருகி வருகிறது. இந்த அன்பு பெருகி வரும்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வசனத்தை கை கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறவனாய் மாறுவான். எங்க போய் எங்க முடிதுபார். எல்லாத்துக்கும் அடிப்படை காரியம் நம்முடைய குறைவுகளுக்காய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்புக்காய் வரணும். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னிக்கிறார். அதுதான் நமக்கு வாக்குத்தம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னிக்கிறார். அதை யூஸ் பண்ணணும். உங்கள் பாவத்திற்காய் குறைவுகளுக்காய் இது பெருசா இருக்கணும் அவசியம் இல்லை. சின்ன சின்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்கு நீங்கள் அனுதினமும் அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் வடிக்கணும். ஒப்பு கொடுக்க ஆண்டவர் மன்னிக்கிறார். அந்த மன்னிக்கிறத நினைக்கும் பொழுது அன்பு பெருகுகிறது. அந்த அன்பு பெருகும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்குள் வருகிறது. உன்னோடு தொடர்புள்ள விஷயம் ஆகையினால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் நடந்துவிட்டது. அவளை பாராட்டினார். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஆகையினால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார் மன்னிக்கிறார் மன்னிக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரிடத்துல குறைகளை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுறீங்களோ அன்பு பெருகுது. அன்பு பெருக ஆவிக்குரிய வாழ்க்கை வரும்.
இதனுடைய வாழ்க்கையில் இதுதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கான விதம். இப்படிதான் வளரணும், வளரணும். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டதை நம்முடைய குறைவுகளை மன்னிச்சு நினைச்சு நினைச்சு நன்றி செலுத்தணும். அதை நீங்க நன்றி செலுத்த செலுத்ததான் உங்களுக்கு கர்த்தர் மேல் அன்பு பெருகும். நம்மள ரொம்ப நல்லவங்க நம்மளை நினைச்சிருக்க கூடாது, நம்மளை நாமே நினைச்சிருக்க கூடாது. ஆண்டவன் நம்மளை ஏற்றுக்கொண்டது எவ்வளவு பெரிய கிருபை, அதை நம்ம நினைக்கணும், நினைக்கணும். அதை நினைக்கும் போதுதான் நம்ம வளர முடியும். சரி, முதலாவது ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையை பில்டப் பண்ணி கொடுக்கிறதுக்காக மன்னிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னிப்பதின் முதல் நோக்கம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்காக. இரண்டாவது, ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்குது. வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2:5 வாசிக்கலாம்.
இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு,
இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு
திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே,
மகனே,
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர் இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி
நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன?
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது?
பூமியிலே பாவங்களை மன்னிக்க
மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நான் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
இங்கே ஒரு மனுஷனை 4 பேர் சுமந்துட்டு வராங்க. முழுக்க அவன் கைகால் செயலிழந்து போனவன். உள்ளே கொண்டு வருவதற்கு வழி இல்லை. கூரையை திறந்து மேலிருந்து இறக்குறாங்க. அந்த 4 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் இவனோ டெட்பாடியை போல் அப்படியேதான் படுத்துட்டு இருக்கிறான். ஆனால் 4 பேர் விசுவாசத்தோடு அவனை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்ததை பார்த்த உடனே அவர் அந்த படுத்திருக்கிற அந்த நபரை பார்த்து சொல்றார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் பாவ மன்னிப்புக்காக வரல, அவன் வந்தது சுகமாகிறதுக்கு தான் வந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. முதல்ல நம்ம பார்த்தது அந்த பெண் பாவ மன்னிப்புக்காகவே அந்த இடத்துல அழுதுட்டு இருக்கிறான். ஆனா இவன் பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்புக்காகவே வரல, இவன் சுகத்துக்கு தான் வந்தான். ஆனா இவனை உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் இரிட்டேட் ஆயிட்டாங்க. பாவங்களை மன்னிக்க இவன் யார்? இயேசு கிறிஸ்து விரோதமா பல்ல கடிக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துறாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும் சொல்லிட்டு, பாவங்களை மன்னிக்கப்படும், நீ மன்னிக்கப்படுது சொல்வதோ, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு சொல்லிட்டு படுக்கை எடுத்து நடந்தார். உடனே நடந்துட்டான். முதலாவது அவன் பாவத்தை மன்னிச்சிட்டார். மன்னித்த பிறகு அவன் முறுமுறுக்கிறாங்க. அதன் பிறகு சரி, உங்க விருப்பப்படி நான் செய்யறேன், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டார். பாவ மன்னிப்பை முதல் கொடுத்து விட்டு சுகத்தை இரண்டாவது கொடுக்கிறார். அவன் வந்தது சுகத்துக்காக, ஆனா முதல் அவர் கொடுத்தது பாவ மன்னிப்பு. ஏன்? பாவத்திற்கும் வியாதியோ அல்லது இந்த உலகத்திலே ஒரு வருகிற பிரச்சனைக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. பாவம் என்பது வியாதியை கொண்டு வரும். பாவம் என்பது ஆன்மீக மரணத்தை மட்டுமல்ல சரீரப்பிரகாரமான மரணத்தையும் கொண்டு வரும். புரியுதுங்களா? பாவம் என்பது வியாதிகளை கொண்டு வரும்.
மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் அதுல பெரும்பாலும் அதுல பாவம் சம்பந்தப்பட்டிருக்கும். நான் எத்தனையோ எய்ட்ஸ் பேஷண்ட்டுகளை நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஒவ்வொரு இடத்துலயும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு ஜெபிச்சாலே பொத்துன்னு கீழே விடுவாங்க, பல இடத்துல பார்த்திருக்கேன். பாவத்தினால் ஒருவன் வியாதிப்பட்டு வரும் பொழுது அந்த வியாதிக்காக போது பிசாசு உள்ள இருக்கும், அந்த ஆவிகள் உள்ளே புகுந்து அவர்களுக்குள் மரணத்துக்கு நேரம் அவங்களை கொண்டு போகுது, வியாதியை கொடுத்து மரணத்துக்கு கொண்டு போகுது. அதனாலே பாவத்திற்கும் சரீர வியாதிக்கும் சரீர மரணத்திற்கும் கூட நேரடியான தொடர்பு இருக்கு. அப்ப அந்த ரூட் காஸ் என்ன? பாவம். வியாதி மரணத்தை கொண்டு வருது, ஆனா ரூட் காஸ் என்ன? பாவம். அப்ப அந்த வேரோடு எடுக்க ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆகையினாலே ஆண்டவர் முதலாவதாக அந்த பாவத்தை அவனுக்கு மன்னிக்கிறார், முதல்ல பாவத்தை மன்னிக்கிறார். நீங்க யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா 38 வருஷம் ஒருவன் திமிர் மாதமாய் பெதஸ்தா குளக்கரையில் இருப்பான், அவனையும் ஆண்டவர் சுகமாக்குறார். அவனுக்கு பாவத்தை பத்தி முதல்ல சொல்லல, சுகமாக்கிட்டார். பின்பு அவனை அவர் தேவாலயத்தில் பார்க்கிறார். 5 13-14 வசனங்களை மட்டும் படிக்கலாம்.
சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு இதோ
நீ சொஸ்தமானாய்
அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே
என்றார். இப்ப நீ ஏற்கனவே 38 வருஷம் இப்படி இருந்ததுக்கு காரணமே பாவம் தான்ப்பா. இப்ப நான் உன்னை சுகமாக்கிட்டேன், உன்னை இப்படியே விட்டுட்டேன்னா நீ மறுபடியும் நீ தொடர்ந்து உன் பாவத்தை தொடரவையானால் இதை விட மோசமான நிலை உனக்கு வந்துடும். உன் பாவத்தை நீ தொடர்ந்தால் உனக்கு இதை விட மோசமான அதிக கேடு வரும். இப்ப உனக்கு நான் விடுதலையும் கொடுத்துட்டேன், அந்த விடுதலையை தங்க வைத்துக் கொள்வதற்கான ஆலோசனையும் கொடுக்கிறேன், இனி பாவம் செய்யாத. ஆண்டவர் அவனுக்கு சொல்ற, இனி பாவம் செய்யாத, செஞ்சினா இதை விட மோசமான நிலைமையில அவனுக்கு வரும். இப்ப பாருங்க, வியாதிக்கும் பாவத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. ஆண்டவர் இந்த ரெண்டு சம்பவத்திலையும் பாவத்தை குறித்து பேசுவதற்கு காரணம் என்ன? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சுகத்தை கொடுத்த பிறகு அதை தங்க வைத்துக் கொள்வதற்கும் அவங்க தொடர்ந்து ஆரோக்கியமாய் வாழ்வதற்கான ஆலோசனை தான் பாவ மன்னிப்பை குறித்து அங்க பேசுற. பாவத்தை மன்னிச்சாரு, இன்னொருத்தனை பாவம் செய்யாதன்னு ஆலோசனை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பாவங்களை மன்னிப்பதற்கு காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் கொடுக்கறதுக்காக, ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுக்க. பாவத்தை மன்னிக்கிறது முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்து பரலோகத்தில் சேர்க்கிறதுக்கு, ரெண்டாவது ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறதற்கு பாவ மன்னிப்பு அவசியம். இன்னைக்கு நமக்கு ஒரு சுகவீனம் வருது, ஒரு பலவீனம் வருது, நம்ம டாக்டர் தேடி போறதுக்கு முன்னால, அது ரொம்ப பெரிய பிரச்சனையா போகுது, டாக்டர் தேடி போறதுக்கு முன்னால நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தா அலசி பார்த்தா நல்லது, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்த்தா நல்லது. ஏன் இது எனக்கு வருது? ஏன் இந்த அவஸ்தை? என்னிடத்துல எந்த ஒரு காரியம், என்ன ஒரு குறைவு இருக்கு, அதனால இப்படிப்பட்ட நான் சஃபரிங் எனக்கு இருக்கு. நம்மளை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது நல்லது, அது ஃபர்ஸ்ட். இதை செய்யாமல் வெறும் டாக்டர்கிட்ட மட்டும் போனீங்கன்னா பல நேரத்தில் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சுகமே ஆகாது. பிரச்சனை நமக்குள்ள இருக்கும், நம்ம டாக்டர்கிட்ட போய் பிரச்சனைக்கு பதில் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு, புரியுதுங்களா? பல நேரத்தில் அதுதான், வியாதியும் பாவமும் நேரடி தொடர்புள்ளது. கர்த்தர் நமக்கு மன்னிப்பதற்கு காரணமே நம்மை சுகமாக்கி ஆரோக்கிய வாழ்வு வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப இருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். எப்படி? நம்மளை பரலோகத்தில் சேர்க்கிறதுக்காக பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கிறார். இரண்டாவது, நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த உலகத்தில் கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை அனலைஸ் பண்ணுங்க, உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க,
ஏதாவது சின்ன விஷயங்கள் என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருக்குதா, அதனால நான் இப்படி வியாதிப்படுறேன், அதனால நான் சுகவீனம் அடையறேன், அதனால இது எனக்கு தீராத பிரச்சனையா இருக்குதா, ஆராய்ஞ்சு பாரு. நான் எல்லா சிக்னஸ்க்கும் பாவம் தான் காரணம் நான் சொல்ல வரல, சிலது வேற மாதிரியும் இருக்கும், எல்லாத்துக்கும் பாவம் ஒரே காரணத்தை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சில விஷயங்கள் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சில விஷயங்கள் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை நீங்க ரிஸ்க் எடுக்காம எடுக்கணும், விட்டுறக்கூடாது, சாதாரண கேஷுவலா விட்டுறக்கூடாது, செக் பண்ணணும் அந்த விஷயத்தை. ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பதற்கும் ஆரோக்கிய வாழ்வு கொடுப்பதற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. நம்ம எப்பவுமே ஆராதனை முடியும் போது நம்ம சொல்றோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அங்கேயே இங்கே ஃபார்முலா இருக்கு, எடுத்துக்கோ. 103 சங்கீதம் அதை சொல்லி வாசி நம்ம முடிக்க போறோம். 103 சங்கீதம் முதல் 2 வசனத்தை நம்ம எப்பவுமே சொல்லுவோம், இப்ப முதல் 5 வசனத்தை வாசிக்கலாம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஏன் அப்புறப்படிங்க?
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது.
இந்த ஹோல் பிரசங்கத்தையும் இந்த 5 வசனத்துல சுருக்கமா இருக்குது. இப்ப நீங்க 1 மணி நேரம் கேட்ட பிரசங்கம் இந்த 5 வசனத்துல அப்படியே இருக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஏ அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அடுத்தது நோய்களை எல்லாம் சுகமாக்குறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கொடுத்து ஆத்மாவை பரலோகத்தில் சேர்க்கிறது. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை துதிக்கும்படி கர்த்தர் செய்கிறாரு. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹெல்த் கொடுக்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஹெல்த் எல்லாமே வந்துருச்சு. எப்போ? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் சுகமாக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து வாழ வைக்கிறார். ஆகவே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பத்தியமா இதுதான், இதுக்குதான் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரமானது. ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுக்கும்படியாக, ஆரோக்கிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னிக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னிக்கிறார். இந்த மன்னிப்பு என்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த மன்னிப்பை ஆண்டவர் நிறுத்திவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிர்மூலமாகி போவோம். இந்த மன்னிப்பு தான் நம்மை வாழ வைக்கிறது. இந்த மன்னிப்பு தான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. இந்த மன்னிப்பு தான் நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறது. இந்த மன்னிப்பு தான் நமக்கு ஆரோக்கிய வாழ்க்கையை கொடுக்கிறது. தெய்வ பிள்ளைகள், ஒரு நாள் கர்த்தரிடத்தில் பாவரிக்கை பண்ணிட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் சின்ன சின்ன குறைகளோ பெரிய குறைகளோ, தெரியாம செஞ்சீங்களோ தெரிஞ்சு செஞ்சீங்களோ, ஆண்டவர் அதை உங்களுக்கு உணர்த்துவார். வேதத்தை வாசிக்கும் போது உணர்த்துவார். உங்கள் சிந்தனையிலே உணர்த்துவார். ஜெபிக்க நீங்க உட்காரும் போது உணர்த்துவார். சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உணர்த்துவார். ஆண்டவர் உணர்த்துவார், உணர்த்துவார். அவர் எப்பொழுது உங்களுக்கு உணர்த்தினாலும் முதலாவது உங்களுக்கு வர வேண்டியது மனஸ்தாபப்பட வேண்டும். உங்க
உங்கள் குறைவுகளுக்காக, பாவங்களுக்காக, அந்த தவறான காரியத்திற்காய் மனஸ்தாபப்படணும். இரண்டாவது மன்னிப்பு கேட்கணும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். அந்த மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கணும். முதலாவது மனஸ்தாபப்படணும், மனம் திரும்பணும். இந்த தவற நான் இனி செய்யக்கூடாது, இந்த சரியான காரியத்தை இனி நான் செய்யணும். முதல்ல மனம் திரும்பி மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு மன்னிக்க தயையுள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னிக்கிறார், மன்னிக்கிறார், மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். யாருக்கு? மனம் திரும்பி மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கேட்கிறவனுக்கு ஆண்டவர் அதை செய்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு காரியத்தையும் எப்பொழுது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள், மனஸ்தாபப்படுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். இந்த மூணு காரியம் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கணும். ஒவ்வொரு சின்ன காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினாலும் மனம் திரும்ப வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். இது இருந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளால நிற்க முடியும், வளர முடியும், பரலோகம் போய் சேர முடியும். இது இருந்தால்தான் ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னிப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம், எவ்வளவு பெரிய ஒரு காரியம், எவ்வளவு பெரிய ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னிக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு எவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவரப்பா, எனக்கு எவ்வளவு மன்னிக்கிறீங்க, எவ்வளவு மன்னிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு மன்னிக்கிறீங்க ஆண்டவரே. என் குறைவுகளை நீங்கள் சுட்டி காட்டும் பொழுது நான் மனம் திரும்ப வேண்டும், மனஸ்தாபப்படணும், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். இந்த மூணு காரியத்தை நான் எப்பவுமே செய்யணும்ப்பா. என் இருதயத்தை நான் ஒருபோதும் கடினப்படுத்திக் கொண்டு நான் வாழக்கூடாது. மெத்தனமா நான் இருந்திடக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலான்னு நான் சொல்லக்கூடாது. ஸ்பாட்ல நான் மனஸ்தாபப்படணும், மனம் திரும்பணும், மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்து மறந்து விடுகிறார். இனி நான் அதை நினையாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா, அவர் நமக்கு கொடுக்கிற இந்த மன்னிப்புக்காக. கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னிக்கிறதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க இவ்வளவாய் மன்னித்து எங்களை ஒவ்வொரு நாளிலும் எங்கள் பாவங்களை பாராமல் ஏற்றுக்கொண்டு புது வாழ்க்கை கொடுத்து எங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு நாளிலும் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை தங்க வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளிலும் புடமிட்டு எங்களை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எங்களை எப்பொழுதும் ஆரோக்கியமுள்ள வாழ்க்கைக்குள் எங்களை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்பது இதற்காகத்தான். அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி கிருபையினாலும் நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்கி கர்த்தர் உன் கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்பவும் வாழ வயது போலாக்குகிறார். எனவே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்ற, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு வேதத்தின் மறைப்பொருட்களை எங்களுக்கு காண்பித்தும், அது கிருபையை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மன்னிக்கும் மேன்மையை எங்களுக்கு காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் நேர்த்தி